நமக்கு உடம்பு ஏதாவது சரியில்லாமல் போச்சுன்னா பொதுவாக வந்து நமக்கு ஒரு சிம்டம்ஸ் வரும் இல்லைங்களா. சிம்டம்ஸ்னால் இப்போது நெஞ்சு வலி வருது, இல்லைன்னா தலைவலி வருது, இல்லைன்னா வயிறு வலி வருது. அதுக்கு பேர் வந்து ஒரு அடையாளங்கள், சிம்டம்ஸ் அப்படின்வாங்க ஹெல்த்தில், ஹெல்த்து இதில் மெடிக்கலில். அந்த சிம்டம்ஸை வச்சுக்கிட்டு டாக்டர் என்ன பண்ணுவாங்க, எங்கே பிரச்சனை என்பதை டயக்னோஸ் பண்ணுவாங்க. டயக்னோஸில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்குறதுக்கு, அதுக்கு பேர் தான் டயக்னோசிஸ். அதை டெஸ்ட் எடுத்து எக்ஸ்ரே எடுத்தெல்லாம் பார்ப்பாங்க. அந்த டயக்னோசிஸை வச்சு ப்ராக்னோசிஸ்ன்னுவாங்க மெடிக்கல் டேர்மில். அந்த டயக்னோசிஸை பொறுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பேர் தான் ப்ராக்னோசிஸ். புரியுதுங்களா? சிம்டம்லேருந்து ஆரம்பிக்கிறது, அதை டயக்னோசிஸை பார்க்கணும். டயக்னோசிஸ்னால் என்ன பிரச்சனைன்றதை பார்க்கணும். என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு ப்ராக்னோசிஸ்னால் என்ன அதுக்கு மருந்து கொடுக்கறதுன்றதை பார்க்கணும். அந்த மாதிரி ஆவிக்குரிய விதத்தில் நம்ம யோசித்து பார்த்தோன்னா நமக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸு, பல சிம்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையே ஒரு ஒரு அந்த விளைவுகளில் நம்ம வாழ்கிறோம். ஏன் நம்ம பாவகரமாக இருக்கிறோம், நமக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பயம், ஒரு ஒரு மாறுபாடான ஒரு இருதயத்தை நாம் சுமந்து இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஏன் இப்படி இருக்கிறோம், இதெல்லாம் சிம்டம்ஸ். ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம இருக்க வேண்டிய விதத்தில் நம்ம இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். இதெல்லாம் சிம்டம்ஸ். இதனோட டயக்னோசிஸ் என்ன, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோன்னா, ஏன்னா கடவுள் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் எவ்வளோ எந்த குறை இருந்தாலும் சரி, எந்த நிலை இருந்தாலும் சரி, கடவுளுக்காக ஊழியம், எந்த ஒரு பிச்சைக்காரன் கூட கடவுளுக்காக ஊழியம் செய்கிறதுலையும், தான் நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கே ஊழியம் செய்வோன்ற ஒரு வைராக்கியத்தில் ஒரு தேவதூதன் மாதிரி அவன் இருக்க முடியும் பாருங்களேன். ஆனால் அப்படி நம்ம இல்லாததுக்கு காரணம் என்ன, நம்முடைய பொருளாதார நிலை இல்லை, அந்த நிலை இல்லை, இந்த நிலை இல்லை. காரணம் என்ன, காரணம் என்னன்னு பார்த்தோன்னா இதான் சிம்டம்ஸ். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு ஆண்டவருக்கேன்னு வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், சாட்சியாக இருக்கணுன்ற ஒரு வாழ்க்கை இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டயக்னோசிஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம பாவத்தில் எல்லோரும் நாம் விழுந்து விட்டோம். பாவத்தில் வீழ்ச்சியடைந்த நமக்கு மூணு வியாதி நமக்கு பிடிச்சிருக்கு. மூணு வியாதி பாவத்தின் விளைவாக நமக்கு வந்த மூணு வியாதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று தேவனை குறித்த ஆழமான அறியாமை. கடவுளை பற்றி எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்காத ஒரு இருதயம் நமக்கு. அவர் போதுமானவர், அவரில் சகல பரிபூர்ணமும் இருக்குன்னா நம்பாத அறியாத ஒரு இருதயம், நம்பாத மாறுபாடான இருதயம் நமக்கு வந்துருச்சு. அறியாமை, கடவுளை குறித்த அறியாமை முதலாவது. ரெண்டாவது அது குருட்டுத்தனமான அறியாமை. ரெண்டாவது வந்து ஒரு ஒரு பயங்கரமான குற்ற உணர்வு, ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸ் இல்லைங்களா, கில்ட்டு நம்ம போட்டு வாட்டுது. மூன்றாவதாக நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, வியாதி என்னன்னா, நமக்கு ஒரு கெட்டுப்போன ஒரு இயற்கை. புரியுதுங்களா? இந்த மூணு தாங்க மனுஷனில் ஸ்கேன் எடுத்து, ஆவிக்குரிய விதத்தில் ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னா மனுஷனுக்கு அக்யூரேட் டயக்னோசிஸ் என்ன, இந்த மூணு ப்ராப்ளம். முதலாவது மனுஷன் ஒரு குருடு, குருட்டுத்தனத்தில், குருட்டாட்டத்தில் மனிதன் ஒரு குடிகாரம் மாதிரி, குருட்டாட்டத்தில் கடவுளுடைய அறிவில்லாமல் குருட்டாட்டத்தில் எப்படி அங்கே இங்கே நடந்து நல்லா நடக்க முடியுமாங்கனால நடக்கவே முடியாது. அங்கே இங்கே அலமோதி, அங்கே இடிபட்டு, இங்கே அடிபட்டு அடிஞ்சு அப்படித்தான் வாழ்க்கை வாழ்றது. ஏன், அறியாமையில் அவன் இருப்பதனால். முதலாவது நமக்கு பிடிச்ச வியாதி. ரெண்டாவது வந்து அவனுடைய பயங்களுக்கு, சந்தேகங்களுக்கு, நிம்மதி இல்லாத தனத்துக்கு, கசப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனசாட்சி ஆழமான தனக்கு கூட அறியாத விதத்தில் பயங்கரமான குற்ற உணர்ச்சி அவனை வாட்டுறதுனால், உள்ளுக்குள்ளே அவனை வாட்டுறதுனால். அதனால தான் நிம்மதியே இல்லாமல் போகுது. பயம், அமைதலே அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. பாருங்களேன், அமைதலாக இருக்கணும்னாவே ஒரு அப்படியே ஏதோ ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி ஒரு மனநிலைமை மனுஷனுக்கு. ஒரு பிஸியாகவே அதை இருந்து அதை அமுத்தணும்னு பார்க்குறான் பாருங்களேன். பிஸியாக ஏதோ கொஞ்சம் நேரம் ஒரு டிவி போடாமல், அது போடாமல் மியூசிக்லாம் கொஞ்சம் நேரம் உட்கார வைங்களேன், இல்லை போர் அடிச்சிடும், ரொம்ப போர் அடிச்சிடும். ஏன், அது மனசாட்சி குற்ற உணர்வில் பாதிக்கப்படுறதுனால். மூணாவது பிரச்சனை என்ன, அவனுக்கு ஒரு அவன் பிறப்பிலருந்தே, அவன் உற்பவம் ஆனதுலேருந்தே ஒரு ஒரு இன்னரிட்டன்ஸா இல்லைங்களா, ஹெரிடிட்டியாக ஒரு கெட்டுப்போன இயற்கை நம்ம மனுஷனுக்கு வந்திருக்கிறதுனால், அது வந்து அந்த இயற்கை வந்து ஒரு அடக்க முடியாத குதிரை மாதிரி தன்னை கட்டுப்பாடு இல்லாமல் அடிமைத்தனமாக மீண்டும் 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 பாவத்துக்கு அவனை இழுக்குது அந்த இயற்கை. இது மூணு தாங்க நமக்கு இருக்கிற பிரச்சனை மனுஷனுக்கு இல்லைங்களா. அவனுக்குள்ளேயே குடிவாளுது அந்த இயற்கை. பாவ இயற்கை, பாவம் குடியிருக்கிற பாவம்னு கூட சொல்லலாம். ஆகவே இந்த மூணு காரணங்கள் என்ன, முதலாவது அறியாமை, ரெண்டாவது குற்ற உணர்வு, மூணாவது பாவ கெட்டு போன இயற்கை. இந்த மூணு காரியம் தான் நம்ம வாழ்க்கை நம்ம நிம்மதி இல்லாமல் நம்மளை செய்யறது. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மற்றதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் பாருங்களேன். இல்லை மெடிக்கலில் வந்து ஒரு சொல்ல போனால் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், என்ன நினச்சிக்கிறோம், அது எதுவும் தலையில் வலி இல்லைனா ஸ்டமக்கில் வலின்னு நம்ம நினச்சிக்கலாம். அந்த மாதிரி இது மூணு தான் அக்யூரேட் ப்ராப்ளம்மு. நம்ம அறியாமையில் என்ன செய்கிறோம், நம்ம நிம்மதியாக இல்லாத காரணம் வேறு எதுதோ காரணங்கள் சொல்லிக்கிறோம். இல்லை, இது மூணு தான் உன் பிரச்சனை. வேதம் இது மூணு தான் அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ணுது. நீ அறியாமையில் வாழுகிறவன், பயங்கரமான குற்ற உணர்வில் வாழுகிறவன், உன் பாவ இயற்கை உன்னை இழுத்து 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 பாவம் செய்ய வைக்கிது. இது மூணு தான் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைங்களா. அழமான டயக்னோசிஸ், நம்ம உபத்திரவமாக வாழ்கிறதுக்கு, மிசரபலாக வாழ்கிறதுக்கு இது மூணு தான் இங்கே காரணம். இதனால தான் மனுஷன் எப்போ கடவுளை விட்டு பிரிந்திருக்கிற மனிதன், கடவுள் இல்லாத ஒரு மனுஷன் ஒரு ஜுரம் பிடிச்ச மாதிரி வேர்த்து கொட்டிக்கிட்டு நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை மனுஷன் வாழ்கிறான். சரி, இதான் பிரச்சனை, இதான் டயக்னோசிஸ் டாக்டர் பார்த்து சொல்லிட்டார். அது இது இல்லைப்பா ப்ராப்ளம், இதுதான் உனக்கு ப்ராப்ளம். இதுக்கு மருந்து என்ன, ப்ராக்னோசிஸ்னு வாங்க. இதுக்கு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் சோகமான காரியம் என்ன, இது மூணும் சுகப்படுத்த முடியாத வியாதிகள், ஃபேட்டல் டிசீஸ்னு வாங்க. சுகப்படுத்த முடியாத வியாதிகள் எந்த மனுஷீகத்தில், எந்த விதமான, எந்த மதத்தில் பார்க்கலாம், எந்த உலகத்தில் பார்க்கலாம், எந்த பக்கம் பார்த்தாலும் இதுக்கு மருந்து உனக்கு கிடைக்காது. ஆனால் இது தான் உன்னுடைய பிரச்சனை பாருங்களேன். இதுக்கு ஒரே மருந்து, எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்து, இமாலயா மலை, ஏழு மலை, ஏழு கடல் தாண்டி போய் பார்த்தாலும் இதுக்கு விடை இல்லை. இதுக்கு இந்த மூணு பிரச்சனைக்கும் ட்ரிப்புள் க்யூர்னு வாங்க இல்லைங்களா, ட்ரிப்புள் க்யூர். இது மூணு பிரச்சனைக்கும் விடை கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறாரா, விடை கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறாரான்னு தான் ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் ஏங்குது. இதுதான் என்னுடைய பிரச்சனை. இதில் என்ன எனக்கு விடை கொடுக்குறவர் யார் அப்படின்னு தான் ஒவ்வொரு உள்ளங்கமும் ஏங்குது. ஆனால் இதான் பிரச்சனைன்னு கூட தெரியாது மனுஷனுக்கு, அவ்வளோ குருட்டு. இதுதான் எனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் கிட்ட போனோன்னா, ப்ராப்ளம் என்னான்னு தெரிஞ்சிட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அது தெரியாமல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றுறவங்க இருக்கிறாங்க. ப்ராப்ளம் என்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா சரி பண்ணிடலாம். ஆனால் அதையே தெரியாமல், இதுதான் பிரச்சனைன்னு அதுவும் கேட்காதவங்கள என்ன பண்ணுறது, அவங்க சரி பண்ணிக்கவே முடியாது. இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு விடை தேடலாம். இதுதான் எனக்கு பிரச்சனை, இதுதான் என்னுடைய நிம்மதியை கெடுக்கிறது. இதை கொடுக்குறவர், இதை விடை கொடுக்குறவர் யார் இருக்கிறார் அப்படின்னா, பைபிளில் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பைபிளே படித்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் புதிய ஏற்பாடு புக்கை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே முதல்ல நீங்கள் திறந்து படிக்கக்கூடிய முதல் வசனம் என்ன, அதுக்கு விடை கொடுக்குதுங்க. என்ன அதிசயம், முதல் வசனம் பைபிள் ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணி இதுதான் என் பிரச்சனைன்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. முதல் வசனமே படித்தாலும் இயேசு கிறிஸ்து, இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஜீசஸ் த மிஸ்ஸாயா அப்படின்னு போட்டிருக்கு. ஜீசஸ் த மிஸ்ஸாயா அப்படின்னா அந்த முதல் வசனமே நமக்கு விடை கொடுக்குது. ஜீசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீசஸ்னா யெகோவா ரட்சிப்பார்னு அர்த்தம். இன்னொரு வாரத்தில் அவர் ரட்சகர்னு கூட அர்த்தம் இல்லைங்களா. யெகோவா வில், அதனோட உறுதி, நிச்சயமாக யெகோவா ரட்சிப்பார் அப்படின்ற ஒரு அர்த்தம் ஜீசஸ்னா. அவர் எப்படி ரட்சிப்பார், அவர் கிறிஸ்துவாக இருந்து ரட்சிப்பார். கிறிஸ்துனா என்ன அர்த்தம், கிறிஸ்துவும் மேசியாவும் ஒரே வார்த்தை பாருங்களா. மேசியாவை தான் கிறிஸ்துன்னு சொல்லலாம், ஒரே வார்த்தையை குறிக்கிறது. கிறிஸ்து மேசியா ஒரே வார்த்தை. அது ரெண்டுக்குமே அர்த்தம் என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He is the anointed one. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம், அபிஷேகம்னா பாலாபிஷேகமா அப்படின்னா, பழைய ஏற்பாடில் பார்த்தோன்னா, பழைய ஏற்பாடு வார்த்தை, பழைய ஏற்பாடில் மிக பிரதானமாக இருந்த மூணு ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மூணு பேருக்கும் அபிஷேகம் பண்ணிப்பட்டு தான் அவங்கள நியமிப்பாங்க. யார் மூணு பேர் அவங்க, ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள். இவங்க மூணு பேர் தான் அவங்களை அபிஷேகம் பண்ணி பண்ணி தான் அவங்கள நியமிப்பாங்க. பாருங்களேன், அதனால் இங்கே கிறிஸ்து மேசியான்ற போது அந்த மூணு பேருனுடைய முழுமையாக அபிஷேகம், அவங்க மூணு பேர் மூணு ரோல்ஸினுடைய முழுமையான அபிஷேகம் பெற்று இந்த உலகத்துக்கு வந்தவர் அவர் தான். அப்படி அவர்தான் முழுமையான தீர்க்கதர்சி, அவர்தான் முழுமையான ஆசாரியர், அவர்தான் முழுமையான ராஜா. பாருங்களேன், இது மூணு தாங்க நமக்கு தேவை. ஏன் அவரே முழுமையான அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான அறியாமையை தேவனை பற்றி தெளிவாக நமக்கு விளக்கி புரிய வச்சு நம்மள இருக்கிற அறியாமையை எடுக்கிற தீர்க்கதரிசி அவர் தான். அதற்காகவே அவர் அபிஷேகம் பெற்று வந்தவர். மனிதனில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடியவர். இந்த இயேசு கிட்ட வரும்போது எந்த மனுஷனுடைய மனதும் பிரகாசிக்கப்படுகிறது. யோவான் எழுதுகிறார் இல்லைங்களா, பிரகாசி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒளி இவரிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கும் யோவான் தான் கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா, வேற யாருக்காவது நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு தான் எல்லாரும் இருக்கிறது. இல்லை, இவரே தான், இவரே தான், இவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நமக்கு இருக்கிற முதல் பிரச்சனை கடவுளை பற்றிய அறியாமையை போக்கக்கூடிய தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ரெண்டாவது, நம்மளை வாட்டுகிற மனசாட்சி இல்லைங்களா, நம்மளை குற்ற உணர்வில் வாட்டி நிம்மதி இல்லாமல் மனசாட்சியில் செய்கிற ஒரு மன, அந்த ட்ரெமெண்டஸ் கில்ட்டை பரிகாரம் செய்து அதை நீக்கக்கூடிய ஆசாரியர் இவரே. பாருங்களேன், ரெண்டாவதாக, மூணாவதாக, நம்மளை வாட்டுகிற, நம்மளை இழுத்து நம்மளை இயற்கையை பாவத்தில் இழுக்கக்கூடிய கெட்டுப்போன இயற்கையை ஆண்டு அதை அடக்கக்கூடிய வல்லமையான ராஜா இவரே. இவர் இதயத்தில் வாட்சி செய்யும் போது அந்த பாவ இயற்கை அடங்கி பொட்டி பாம்பா அடங்கிடும். பாருங்களேன், இவர் இவர் தாங்க மனுஷக்குள்ள தேடக்கூடியது, ஒவ்வொரு உள்ளமும் தேடக்கூடியது. நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வியாதிக்கு ட்ரிபிள் கியூர் கொடுக்க வந்த மகா பிரபு இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் த மெஸ்ஸாயா. அதாங்க முதல் வசனத்திலேயே சொல்லிட்டார் இல்லைங்களா, மனுஷன் ஆடக்கூடியது இவர் தான், இவர் தான் அந்த நம்மளுடைய வியாதியை சரி பண்ணக்கூடியவர். ஆகவே புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது இயேசுடைய வம்ச வரலாறோடு இந்த புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் எல்லாம் பைபிளில் நீங்கள் படிச்சிருக்கலாம் இல்லைங்களா, எத்தனை பேர் ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், ஒரு பேர் விடாமல் இந்த வம்ச வரலாறை நான் படித்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம பைபிளை திறந்தா என்ன பண்ணுறோம், வம்ச வரலாறுன்னு வந்த உடனே ரொம்ப ஈஸியாக ஸ்கிப் பண்ணி அடுத்தது எங்கே இருக்குதுன்னு நம்ம போயிடுறோம் இல்லைங்களா. அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. ஏன், நமக்கு ஒருவேளை அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம் இல்லைங்களா. அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது என்னப்பா வாயிலையும் நுழைய மாட்டேங்குது இந்த பேர்னு நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடலாம். ஆனால் நமக்கு நம்மளை யோசித்து பார்க்கணும், ஏன் கடவுள் தன்னுடைய புதிய ஏற்பாடை வெளிப்படுத்தும் போது முதல்ல இவ்வளோ போரிங்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு, எல்லாரும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு இருக்கலாம். ஏன்னா ஒரு கொஞ்சம் ஒரு பிராண்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இப்படி போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருன்னு. ஆனால் அப்படி இல்லை, அது நமக்கு புரியாததுனால் இல்லைங்களா. வேதத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு அறிவு என்ன, நம்ம பெரிய புத்திசாலி மாதிரி வேதத்துக்கு ஒன்றும் தெரியும், முட்டாள்தனம். அது நமக்கு விசேஷமாக தெரியலன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட தான். மூளை இல்லைன்னு நமக்கு நம்மளுடைய அறியாமல் இல்லைங்களா. ஆகவே ஏன் கடவுள் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த இப்படி ஸ்டார்ட் பண்ணதுனால தான் மத்தேயு புதிய ஏற்பாடுலேயே மத்தேயு புக்கு முதலானதுக்கு காரணமே இந்த வம்ச வரலாறு தான். ஏன்னா முதல் நூற்றாண்டில் மத்தேயு மார்க் லூக் யோவான் எழுதி முடித்தாச்சு. முடித்த பிறகு இயேசு கிறிஸ்து முடிச்சு ஏடி 170 ஏடியில் அந்த மியூரட்டோரியன் கேனன் அப்படின்னு பைபிள் புக்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. அதையெல்லாம் ஒன்று சேர்க்கணும். அது ஒன்று சேர்க்கும் போது எந்த புக்கை முதல்ல போடலாம், 4 சுவிசேஷம் இருக்குது, சுவிசேஷம் தான் முதல்ல வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. எந்த புக்கை முதல்ல போடலான்னா அவங்கெல்லாம் முடிவு பண்ணி மற்ற எல்லோரும் ஏகோபித்து மத்தேயு தான் போடணும். ஏன் இந்த வம்ச வரலாறு இருந்ததுனால், ஏன் இந்த வம்ச வரலாறு பழையற்பாடை ஒரு 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 பழையற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் ஒரு அழகான பிரிட்ஜு மாதிரி நிற்குது. புரியுதுங்களா, ஒரு அழகாக ஒரு துணி, ரெண்டு துணியை எடுத்து கோக்கும் போது அந்த கோக்குறதே தெரியாமல் ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்குது. ரெண்டும் தைச்ச மாதிரியே தெரியாத மாதிரி புதிய ஏற்பாடியும் பழையற்பாடியும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒரு பிரிட்ஜாக இந்த வம்ச வரலாறு இருந்ததுனால தான் மத்தேயுவ முதல் புத்தகமாக அவங்க முடிவு பண்ணாங்க. பாருங்களேன், நம்ம வம்ச வரலாறு எப்படி நினைக்கிறோம், ஆனால் மத்தேயு முதல் புத்தகமாக முடிவு பண்ணப்பட்டதே இதனால தான் ஏன் இது மத்தேயு எழுதினது வந்து யூதர்களுக்கு எழுதினார் இல்லைங்களா. பல ஏற்பாடெல்லாம் யாருக்கு எழுதப்பட்டது பிரதானமாக யூத வேதம் இல்லைங்களா. அந்த யூத வேதத்தை டிரான்சிஷன் பண்ணுற மாதிரி ஒரு அழகாக பிரிட்ஜு கொடுக்குற மாதிரி, அதனால தான் மத்தேயு முதல் புக்காக அவங்க முடிவு பண்ணாங்க. ஒரு ரெண்டு ஆகமங்கள் இல்லைங்களா, பழைய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, ரெண்டு ஏற்பாடுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நங்கூரம் போட்டு தைக்கக்கூடிய, பிரிக்க முடியாத தைக்கக்கூடிய வேலையை செஞ்சது இந்த வம்ச வரலாறு தான். அதனால தான் மத்தேயு முதல் புத்தகமாக அவங்க தெரிந்து கொண்டு அவங்க போட்டதாக பார்க்குறோம். அது ஒரு அழகான பிரிட்ஜ். ஏன் ஒருவன் வந்து இந்த பிரிட்ஜு புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரிட்ஜின் மூலமாக நடந்து வந்தால் தான் புதிய ஏற்பாடை அவன் தெரிஞ்சிக்கவே முடியும், புரிஞ்சிக்கவே முடியும். பழைய ஏற்பாடு இல்லாமல் நம்ம புதிய ஏற்பாடு புரிஞ்சிக்கவே முடியாது தெரியுங்களா. ஏன்னா ஒரு ஒரு கதையில் வருது, சீரியல் கதையில் வருதுன்னு வைங்களேன். ஒரு தொடர்கதை வரும்போது என்ன ஆகும், தொடர்கதையில் இதுவரை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தஸ் ஃபார் அப்படின்ட்டு இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததை கொஞ்சம் நேரம் காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா புக்கிலலாம் பார்த்து இதுவரை நடந்தது என்ன, இந்த நியூஸ் பேப்பர்லலாம் தொடர்கதை வரும்போது இதுவரைன்னு ஒரு சின்ன பகுதியை போட்டு முழு கதையை தொடர்ந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மத்தேயு 1-17 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் நமக்கு இதுவரை அப்படின்றத பழையற்பாடில் இருக்கிற முழு பழையற்பாடையும் ஆபிரகாம் காலத்திலேருந்து அந்த முடிவு காலத்து வரைக்கும் 17 வசனத்தில் சுருக்கமாக அழகாக அடக்குது. இது வரைக்கும் விஷயம் என்ன நடந்துச்சுன்றத 17 வசனங்களில் நமக்கு சொல்லப்படுது. புரியுதுங்களா, எவ்வளவு அழகா அது அமைஞ்சிருக்குன்றத பாருங்க. ஆவியானவர் அப்படி எழுதியிருக்கிறார், இதுவரை நடந்த கதை என்ன என்பதை 17 வசனத்தில் சுருக்கிற வண்ணமாக நடந்திருக்கு. ஓகே, சரி, மத்தேயு ஏன் இப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னா, முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும், இது யூதர்களுக்கு அவர் எழுதினார் இல்லைங்களா. பிரதானமாக அவர் யூதர்களுக்கு எழுதும் போது யூதருங்க வந்து இந்த வம்ச வரலாறுல ஊறி இருப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா அவங்களுக்கு கானான் தேசம் கொடுக்கப்பட்டதே அந்த வம்ச இதை பொறுத்து இல்லைங்களா, அந்தந்த கோத்திரங்களுக்கு அந்தந்த இடங்கள் தான். நீ அந்த உன் லேண்டை நீ சுதந்திரிக்கணும்னா உன் வம்ச வரலாறு எந்த கோத்திரத்துலேருந்து நீ வந்தன்னு தெரியணும், இல்லைன்னா லேண்டே கிடைக்காது. பாருங்களேன், உன்னுடைய அடையாளமே அதை பொறுத்து இருக்குது, வம்ச வரலாறை பொறுத்து தான் இருக்குது இல்லைங்களா. இப்போ லேண்டை கீண்டு அவங்க வாங்கணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஏன் இப்போ கூட லேண்டை வாங்கணும்னா என்னத்தை பார்ப்போம் தெரியுங்களா, என்ன பார்ப்போம், ஃபேமிலி ட்ரீயை பார்ப்போம் தெரியுங்களா. அவங்களுக்கு ஃபேமிலி ட்ரீயை பார்ப்போம். ஒரு லேண்டை வாங்குறோன்னா, நம்ம ஒரு சர்ச்சுக்கு ஒரு லேண்டை வாங்கி ஃபேமிலி ட்ரீ சரியாக இல்லாமல் போச்சு, அதனால் அந்த லேண்டை வேணான்னு விட்டுட்டோம். ஃபேமிலி ட்ரீ இல்லைன்னா இப்போ பெரிய வம்பாக போயிடும். அது ஃபேமிலி ட்ரீ ரொம்ப முக்கியம். நம்மலாம் ஒரு 2-3 தான் பார்ப்போம். ஆனால் அவங்கெல்லாம் அந்த கோத்திரத்துலேருந்து வந்ததுனால அந்த 12 பிள்ளைங்க யாக்கோபு அங்கே அது வரைக்கும் பார்ப்பாங்க. அவங்க ஆபிரகாம் வரைக்கும் கோத்திரத்தை அவங்க பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஆசாரியன்னா ரொம்ப கோத்திர அந்த வம்ச வரலாறு இல்லாமல் அவன் ஆசாரியன்னு ஆக முடியாதுன்னு எஸ்ரா புக்கில் நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, லூக்கா 2 அதிகாரத்திலே நம்ம என்ன பார்க்குறோம், மரியாவும் யோசேப்பும் பெத்லேயம் ஏன் போக வேண்டியதாக வந்துச்சு, ஏன் என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தில், அவர்கள் தாவீதின் கோத்திரத்தில் இருந்தபடினால் அந்த இடத்துல தான் போய் அவங்க அடையாளமே அதை பொறுத்து தான் இருக்குது, அவங்க வம்ச வரலாறு பொறுத்து தான் இருக்குது. ஆகவே பாருங்களேன், அதனால தான் புதிய ஏற்பாடில் பார்த்தோன்னா ஒரு யூதனுடைய அடையாளமே ஒரு வம்ச வரலாறை பொறுத்து இருப்பதனால், அதனால தான் பழைய ஏற்பாடில் ஒரு 50 ஏறக்குறைய ஒரு ஜீனியாலஜிஸ் இருக்குது, 50 ஜீனியாலஜிஸ் பழைய ஏற்பாடில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது. மத்தேயு இப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக அவர் ப்ரெசென்ட் பண்ணுறார், யூதர்களுடைய ராஜாவாக ப்ரெசென்ட் பண்ணும்போது அவர் முதல்ல நிரூபிக்க வேண்டியது என்ன, அவருடைய வம்ச வரலாறு தெளிவாக அவர் காட்டணும். ஆகவே அதை எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம அந்த வம்ச வரலாறை பற்றி தான் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன், நான் பிரசங்கம் பண்ணும்போது அதை நான் இன்றைக்கி படித்தே படிக்க போகிறோம். ஆகவே மெய்யாவாக சொல்கிறீங்க, இதை போய் யாருங்க வச்சுக்கிட்டு ப்ரீச் பண்ண முடியும் இந்த வார்த்தைகளை அப்படின்னா, நான் ப்ரீச் பண்ணாமல் பண்ண போகிறோம். 2100 வருஷம் அடக்கியது அந்த 17 வசனம். அந்த 42 சந்ததிகள் உள்ள ஒரு வம்ச வரலாறை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆகவே எல்லோரும் ரெடியாக இருங்க. ஒரு ட்ரெக்கிங் போகும்போது ட்ரெக்கிங் தெரியுங்களா உங்களுக்கு, அது மேலே மலை மேலே ஏறி போவாங்க, ரொம்ப கஷ்டம். அதனால் அதை பேகெல்லாம் ரெடியாக மாட்டிக்கணும், சாப்பாடெல்லாம் எடுத்துக்கணும். அவங்க யார் ஃபாலோ பண்ணி போகிறாங்களோ அவங்க பின்னாடியே போகணும். அப்படி போடலாம் என்ன ஆகும், காட்டில் கீட்டில் மாட்டின்னு காணாமல் போயிடுவீங்க. அதனால் நீங்கள் யாரும் காணாமல் போகாத மாதிரி என்னை கவனமாக கேட்டு வாங்க. ஏன்னா ஒரு பெரிய ட்ரெக்கிங்கில் போக போகிறோம், 2100 இயர்ஸ் பார்த்து 42 ஜெனரேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இதில் போகும்போது பல முத்துக்களை நம்ம எடுக்கலாம், அதிசயமான முத்துக்களை. இதே மாதிரி ஒரு வம்ச வரலாறு லூக்காலையும் இருக்குது. லூக்காவில் என்ன பண்ணுறாரு, மத்தேயு யூதர்களுக்கு அவர் எழுதுறபடினால் இல்லைங்களா, இதே மாதிரி லூக்காவில் என்ன ஆகுது, மத்தேயு அவர் யூதர்களுக்கு எழுதுறபடினால் ஆபிராமிலிருந்து எடுத்து கிறிஸ்துக்கு வர்றார். பாருங்களேன், ஆபிராமிலிருந்து எடுத்து கிறிஸ்துவில் வந்து அவர் முடிக்கிறாரு. லூக்கா என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவிலேருந்து ஆரம்பித்து பின்னாடி போகிறார். மத்தேயு ஆபிராமிலிருந்து கீழே கிறிஸ்துக்கிட்ட வர்றாரு, லூக்கு கிறிஸ்துவிலேருந்து ஆரம்பித்து அவர் மேலே போகிறத பார்க்கலாம். மத்தேயு அவர் யூதர்களுக்கு எழுதுறபடினால் அவர் ஆபிராமோடு முடிக்கிறார், இ ஸ்டாப்ஸ் வித் ஏப்ரஹாம் மத்தேயு. ஆனால் லூக்கா அவர் புறமதஸ்தருக்கு எழுதுறபடினால் அவர் ஆபிராமை கடந்து ஆதாமுக்கே கொண்டு போகிறார். பாருங்களா எவ்வளோ அழகா அது. அது வந்து மத்தேயு வந்து யோசேப்பின் மூலமாக அவருடைய லைனை காட்டுறார், லூக்கா மரியாவின் மூலமாக அவருடைய லைனை காட்டுறார். மத்தேயு வந்து அவருடைய சட்ட லீகல் ரைட், அவர் எப்படி மேசியா ஆவறதுக்கு அவருக்கு லீகலாக ரைட் இருக்குது, சட்ட பிரகாரமாக அவருக்கு, ஏன்னா அப்பாவுடைய உரிமை அவருக்கு வரணும் இல்லையா, லீகல் ரைட்டு அப்பா மூலமாக தான் வரும். லீகல் ரைட்டை அப்பா மூலமாக காட்டுறாரு. லீகல் ரைட் மாத்திரம் இருந்தால் பரவாயில்லையா, அந்த ரத்தம் அவனுக்கு இருக்குதா, தாவீதின் ரத்தம் இருக்குதான்னு யாரும் கேட்டக்கூடாது இல்லை, அவருக்கு தாவீதின் ரத்தமும் இருக்கிறதுன்றதை மரியாவின் மூலமாக காட்டுறார். ஏன்னா மரியா வயிற்றில் தானே பிறந்தவர், மரியா ராவிதின் ரத்தமும் அவருக்கு இருக்குது, சட்டப்பிரகாரமான உரிமையும் இருக்குது, ரத்த உரிமையும் அவருக்கு இருக்குது. அது பரிசுத்தாவே எப்படி அதை என்ன மாதிரி நீ பார்த்தாலும் சரி இவர் தான் வரப்போகிறவர், இவர் தான் அப்படின்றத நமக்கு காட்டுற மாதிரி அது வருது. பாருங்களேன் அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவர் தாவீதினுடைய ஒரு மகனாக இருப்பது வெறும் லீகல் மாத்திரம் இல்லை, ரத்த உரிமையும் அவருக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதை அழகாக காட்டுறத பார்க்கலாம். இதில் இது ரெண்டு தலைப்பில் நம்ம படிச்சுக்க பார்க்கணும். மத்தேயு இந்த வம்ச வரலாறில் நமக்கு ரெண்டு காரியத்தை நம்ம மனசில் பதிய வைக்கணும்னு பார்க்குறார். ரெண்டு காரியம் என்ன, முதலாவது இவர் ஒரே யூதர்களுடைய ஏகாதிபதி, இவர் தான் ராஜா, எந்த விதமான மறுதளிக்க முடியாதபடிக்கு அவரை நிரூபிக்கிறார். பாருங்களேன் இவர் தான் ராஜா, யூதர்களுடைய ராஜா, ஏகாதிபதி. ரெண்டாவதாக நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவர் எப்பேற்பட்ட ராஜானா, இவர் கிருபையின் ராஜா, இஸ் த கிங் ஆஃப் கிரேஸ் அப்படின்றத ரெண்டு தலைப்பில் பார்ப்போம். முதலாவது மறுக்க முடியாமல் இவர் தான் யூதர்களுடைய ராஜா, தாவீதின் சந்ததி இவர் தான் அப்படின்றத எப்படி நிரூபிக்கிறார்னா, உலகத்தில் இவரை அன்றி வேற யாருமே இதை நிரூபிச்சிருக்க முடியாது. பாருங்களே அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கணும், இவரை அன்றி யாருமே மேசி ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கவே முடியாது. இயேசு தான் தாவீதின் சிங்காசனத்துக்கு உரிமை உள்ளவர் அப்படின்றத முதல் வசனத்திலே அதை விளக்குறாரு. பாருங்களேன் முதல் வசனத்தில் இந்த பிரிவு எப்படி இருக்குன்னா, முதல் வசனத்தில் ஒரு தலைப்பு கொடுக்குறாரு, திஸ் இஸ் த ஹெட்டிங், இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன், ஆபிராமின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு, அவருடைய எட்டிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் வருது. அந்த 16 வசனம் வரைக்கும் கண்டென்ட் வருது, 17வது வசனத்தில் அதுக்கு ஒரு சம்மரி, அதுக்கு ஒரு முடிவை கொடுக்குறாரு. பாருங்களேன் முதல் வசனமே புதிய ஏற்பாடில் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஏசு கிறிஸ்து. பாருங்களேன் ஏசு கிறிஸ்து, உங்களுக்கு தெரியுமா புதிய ஏற்பாடில் கடைசி வசனம் எப்படி முடியுதுன்னு, எடுத்து பாருங்களேன் 22 ரெவலேஷன் 21. முதல் வசனமும் சரி கடைசி வசனமும் சரி யாரில் முடியுது, இயேசு கிறிஸ்துவில் முடியுது. இந்த 27 புத்தகமும் என்ன பண்ண பார்க்குது புதிய ஏற்பாடுலன்னா, த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரை உயர்த்துது அவ்வளோத்தான், அவர் எவ்வளோ பெரியவர், அதாங்க அவருடைய மகிமையை நம்ம பார்க்கணுன்றது. அவருடைய மகிமையை பார்க்கறதுனால தான் ஒவ்வொரு மனுஷனும் மாற முடியும், அவருடைய மகிமையில் தான் விஷயம் இருக்குது இல்லைங்களா. அதான் நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி, த பிஹோல்டிங் த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட், இந்த 27 புத்தகமும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், அவர் யார், அந்த அவர் என்ன செஞ்சாருன்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், அதுதான் புதிய ஏற்பாடு. இல்லைங்களா? இட்ஸ் அபவுட் இது. அதனோட கதாநாயகனே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் உலக சரித்திரத்தில் கடவுள் செய்யக்கூடிய மையமான ஒரு கதாநாயகன், சரித்திர கதாநாயகர்னு சொல்லலாம். முழு பைபிளும் அதைத்தான் நோக்கி பார்க்குது. அவர் தான் உயர்த்தப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எதிர்பார்க்கிறவர், வாக்கு தந்தப்பட்ட பண்ண மேசியா, தாவீதின் குமாரன், ஆபிராமின் வித்து, அவர் தான் இரட்சகர். அவரை நம்ம அறிஞ்சு அவரில் நம்ம நிலைத்திருந்தோன்னா கடவுளுடைய சகல வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிற மனிதர்களாக நாம் இருப்போம். இந்த தான் விஷயம், பெரிய காம்ப்ளெக்ஸ் இல்லை. அவரை நாம் அறிந்து அவரில் நிலைத்திருக்கிறதுல தான் எல்லா ரகசியமும் இருக்குது. வேங்க எங்கேயுமே இல்லை. வரப்போகிறவர் இவர் தானா பார்த்தா இவரை தெரியலையே. அவிசுவாசத்தில் நம்ம இருக்கலாம், ஆனால் உண்மையாக கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறது இங்கே தான் இருக்குது. இவரே பெருமான்னு பழைய இதில் வரும். இவரை அன்றி வேறு பெருமான் இல்லை. இவர் தான் இங்கே தான் உனக்கு இருக்குது. உன்னுடைய அடைக்கலமே இங்கே தான், உன்னுடைய நிம்மதியே இங்கே தான் இருக்குது. இவருக்கு வெளியே காண்டி நம்ம இருந்தோன்னா கடவுள் சரித்திரத்தில் என்ன செய்கிறாரோ அதுக்கு அவுட் சைடில் தான் நம்ம இருக்கிறோம். ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்துக்கு வெளியில் இருக்கிறவங்க அவங்க பிறவாமல் இருந்தாவே நலமாக இருக்கும், வேஸ்ட்ன்ற மாதிரி. ஏன்னா இவர் தான் மெயின் பர்சன். பாருங்களேன், இந்த புத்தகம் அவரை பற்றி தான் சொல்லுது. அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவது வசனத்தில் அவர் தாவீதின் குமாரனும், தாவீதின் குமாரனும் போது அதான் ஒரு மேசியாவுடைய டைட்டில். அந்த ராஜாக்கள் தாவீதுலேருந்து வந்த எல்லா ராஜாக்கள், சாலமோன், ரெஹபோம், எல்லா ராஜாக்களையும் அதில் போடுறார். அவர் அது மாத்திரம் இல்லை, ஆபிராமின் குமாரன். மனித குலத்துக்கு கடவுள் ஆபிராமின் மூலமாக கொடுத்த சகல வாக்குத்தத்தங்களும் வரக்கூடியது, சம்பாதித்து மனித குலத்தின் மேலே அருளக்கூடியவர் இவர் ஒருவர் தான். அதைத்தான் நமக்கு அங்கே சொல்லப்படுறத பார்க்குறோம். பாருங்களேன், இது என்ன பண்ணுறாரு? அவர்தான் ஏக ராஜா. 1-17 வரைக்கும் லாஜிக்கலாக, அழகாக, ஒரு ஒன்று கடுத்து ஒன்று கடுத்து ஆக்யூரேட்டாக இயேசு தான் அப்படின்னு நிரூபிக்கிறார். பாருங்களேன், இதில் என்ன பாயிண்ட்டு மத்தேயு சொல்கிறாருனா, ஒரு 10 ஆளுங்க இருக்கிறாங்க, அதில் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆளு இயேசு, அதனால் அவரை நம்புவோன்றது இல்லை. வேறு யாரும் இல்லை, இவர் ஒருத்தர் தான். இந்த சரித்திர வம்சத்தை ஒரு யூதன் கரெக்டாக திறந்த இதயத்தோடு படித்தானா, இந்த 17 வசனங்களே போதும் அவன் முழங்கால் விட்டு இவர் தான் வேறு யாரும் இல்லைன்னு அவன் நம்பக்கூடியவன். அப்படி ஒரு நிராகரிக்க முடியாதபடிக்கு அவர் நிரூபிக்கிறார் இயேசுவை. பாருங்களேன், அதான் அந்த ஃபர்ஸ்ட். அது மாத்திரம் இல்லாமல் 1வது அதிகாரத்திலே சரியாக நெத்தி அடி அடிச்சிட்டார் ஒரு யூதனுக்கு. அதுக்கப்புறம் 2, 3, 4, 5 28 அதிகாரங்களும் மலை மேலே மலை மேலே போட்டு 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 ஒருத்தர் எந்திரிக்க முடியாமல் கடைசியில் இவரே மெய்யான தேவகுமாரன் நிரூபிக்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். இது முதல் 17 வசனமே ஒரு ஒழுங்காக பாரம்பரியத்தை ஓப்பன் மைண்டாக பார்த்தான்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் இவர் தான் மேசியா அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி நிரூபிக்கிறார். ஆகவே அது முதல்ல பார்க்குறோம். 2வதாக, இவர் எப்பேற்பட்ட ராஜா. இவர் எப்பேற்பட்ட, எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க, ஆனால் இவர் எப்பேற்பட்ட ராஜா. இவர் கிருபையின் ராஜா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். இஸ் த கிங் ஆஃப் கிரேஸ். அப்பப்பா அவருடைய கிருபையை பற்றி நம்ம என்ன சொல்லுவது? இந்த இதில் இந்த ஜீனியாலஜியில் கிருபை இருக்குதா, கிருபை இருக்குதா அப்படின்னா பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி தெரியுது. ஆனால் கொஞ்சம் நல்லா படித்து ஆராய்ந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வசனமும் கிருபையில் ஒழுவுதுன்னு சொல்லலாம். கிருபை நிறைந்து இருக்கிறது, கிருபை ஒவ்வொரு ஜெனரேஷனும். நம்ம பார்க்குறது இவன் அவனை பெற்றான், அவனை இவனை பெற்றான்ற மாதிரி படிச்சுக்கிற மாதிரி இல்லைங்க. விஷயம் காண்டி தெரிஞ்சிச்சுன்னா இது ஒன்று பார்த்துட்டு ஷாக் ஆகணும். ஐயோ ஐயோ, இதா இவனா இவனான்ற மாதிரி வரவே கூடாது. அவங்க பேர் வர்றதுக்கே முடியாது. அவங்க பேர் அந்த மாதிரி பேருங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறேன். இதெல்லாம் ஏன் அப்படி காட்டுறாரு? இந்த கிருபை ஒன்றொன்றும் ஒரு ஒரு பேர் வரும்போதும் ஒரு கிருபை பாம் வெடிகிற மாதிரி டமால் டமால் டமால்னு பாம் வெடியுது. என்ன, எவ்வளோ கிருபை உள்ளவர் பாருங்கள், எவ்வளோ கிருபை உள்ளவர் பாருங்கள் அப்படின்றத காட்டுற மாதிரி. ஒரு பூ, ஒரு பூ மொக்காக இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மலருது இல்லைங்களா, மலர்ந்து அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி தாங்க இது இந்த வம்ச வரலாறு. அந்த கிருபை இறக்கம், கிருபை வந்து முகமுகா வளர்ந்து முழுசாக வெளிப்படுது கடைசி 16வது வசனத்தில். இவர் எவ்வளவு கிருபை உள்ள ராஜா என்பதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அது மலர்ந்து வர்றத பார்க்கலாம். ஏன் கடைசியில் என்னவோ நடக்குது, இவர் எவ்வளோ பெரிய ராஜா என்பதை நம்மளுக்கு காட்டுற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம இது எப்படி எழுதியிருக்கு, முதலாவது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வசனம் ஒரு தலைப்பு ஹெட்டிங், ரெண்டுலேருந்து 16 வசனம் வரைக்கும் மூணு பிரிவாக அதை பிரிச்சிருக்கிறார். 14 generations இல்லைங்களா. அது எப்படி பிரிச்சிருக்கு, ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் அந்த மூதாதியர்கள் பேட்ரியார்ச்சல் பீரியட் அப்படின்னு, ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் 14 generations, தாவீதுலேருந்து எக்கோனியா வரைக்கும் 14, அது ராஜாக்களுடைய காலம். அந்த எக்கோனியாவிலிருந்து கடைசியில் வர இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு காலம். பாருங்களேன், இப்போது 2-6 வரைக்கும் ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும், 6-11 வரைக்கும் ராஜாக்களுடைய காலம், தாவீதுலேருந்து எக்கோனியா வரைக்கும், அது 12-16 வரைக்கும் அந்த அடிமைத்தனத்தில் போன அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்து தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் வருது. ஆகவே முழு பழையற்பாடினுடைய டைம் ஹிஸ்ட்ரியே அதில் வருது. மூணு பிரிவாக அதை பிரித்து காட்டுறாரு. இங்கே தான் இந்த கிருபையின் ராஜாவை பார்க்குறோம். என்ன இந்த லிஸ்ட்டு வந்து, ரொம்ப பரிசுத்தவான்கள், ரொம்ப யோகியர்கள், ரொம்ப உயர்ந்த மனிதர்களை குறித்து லிஸ்ட் இல்லை, அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பாவம், ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்களுடைய லிஸ்ட் இது. அதுதான் நம்ம பார்க்கணும். ரொம்ப விக்கிர ஆராதனை, ஒருத்தருமே அதில் பர்ஃபெக்ட் இல்லை, ஒருத்தருமே அதில் ஒழுங்கில்லை. அதுதான் நம்ம மாத்தே நம்ம காட்ட பார்க்குறாரு, எவ்வளோ மோசமானவர்கள் இவர்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி. ஏன் எல்லாரும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் வேசிகளும் கொலைகாரர்களும் அந்நியர்களும் போய் சொல்கிறவங்களும் சபிக்கப்பட்ட ராஜாக்களும் அவங்களுடைய லிஸ்ட் இது. நம்ம தப்பாக நினச்சிக்க கூடாது, யார் யாரோ போட்டிருக்குது. நம்ம எதிர்பார முடியாத ரேங்க் சின்னஸ், இந்த ஹால் ஆஃப் ஃபேம்னுவாங்க. இப்போ எபிரேயர் 11 போட்டிருக்கிறது பெரிய பெரிய விசுவாசிகளை போட்டிருக்கு. இது அந்த மாதிரி லிஸ்ட் இல்லை, பெரிய பெரிய விசுவாசிகள்ன்ற லிஸ்ட் இல்லை, ரொம்ப மோசமானவங்களுடைய லிஸ்ட்டு. அதைத்தான் நமக்கு அது மோசத்தில் இன்னும் கொஞ்சம் அந்த மோசத்தை காட்டணுன்ற மாதிரி 4 பெண்கள் பேரையும் அதில் சேர்த்துருக்கிறேன், எவ்வளோ மோசமான பெண்கள் பாருங்கள் அப்படின்னு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன் இதை காட்டுறாரு அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ராஜா, ஒரு கிருபையின் ராஜா. இந்த கிருபையின் ராஜா வந்து நம்ம எல்லா நம்ம யாருக்குமே நம்முடைய மூதாதையர்களை செலக்ட் பண்ணுற உரிமை நமக்கு இல்லை, இருக்குங்களா. நம்ம அப்பா யார், நம்ம தாத்தா யார், நமக்கு இல்லை. ஆனால் இந்த ராஜாவுக்கு இருந்துச்சு. ஆனாலும் தான் பிறப்பதற்கு முன்பதாகவே தன்னுடைய மூதாதையர்களை செலக்ட் பண்ணுற ராஜா, எப்பேற்பட்டவங்களை அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்றதை பாருங்கள். அவர் எவ்வளோ கிருபை இருந்தால் இப்படி செஞ்சுருப்பார், அதைத்தான் நமக்கு இங்கே காட்டப்படுது. பாருங்களா, அவருடைய மூதாதையர்களை ஒரு அசாதாரணமாக எல்லையற்ற நிபந்தனையற்ற கிருபை உள்ளவர், அவருடைய கிருபை எவ்வளோ ஆழமானது பாருங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு வர மாதிரி அவருடைய கிருபையை நமக்கு இங்கே காட்டுறார். பாருங்களேன், ஆகவே இதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கணும். அவருடைய தேவனுடைய இருதயத்தை காட்டுற ஒரு ஒரு வம்ச வரலாறு. அவர் பாவிகளுக்கு எவ்வளோ கிருபை காட்டுறார், பாவிகளை எவ்வளோ வரவேற்கிறார் அப்படின்ற ஒரு இதை காட்டுற மாதிரி பாருங்களேன். ஏன்னா மத்தேயும் நம்ம போன வாரத்தில் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த சமுதாயத்திலேயே மிக 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 மோசமாக லோ நிலைமையில் இருந்த ஒரு ஆள் மத்தேயும், இல்லைங்களா. ஆயக்காரன், கொலகாரங்க, திருடங்க, வேசியாளோடு சேர்க்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்த மத்தேயும் தேவன் ரட்சித்தது. அதான் அவர் பார்க்குறாரு, எவ்வளோ கிருபை நிறைந்த தேவன் இதில் காட்டுறார். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். பாருங்களா, அவருடைய எல்லையற்ற கிருபையை உயர்த்துகிற வண்ணத்தில் இதை நம்ம காட்டுறாரு. ஆகவே இதை நம்ம இப்போ நேவிகேட் பண்ணுவோம். இப்போ ஒன்றுனா பார்த்து நம்ம வேகமாக அதை அந்த 2100 வருஷங்களை நம்ம கடந்து வரணும். ஆகவே இதை கவனமாக நீங்கள் கேளுங்க. முதலாவது ஆள்லேருந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். நீங்கள் படிங்க, முதலாவது யாரை பற்றி சொல்லப்படுது, 2வது வசனத்தில் ஆபிரகாம் முதல்ல ஆரம்பிக்குது. பாருங்களா, ஒவ்வொருத்தருடைய யோகியத்தை நம்ம எடுத்து பார்ப்போம், எப்பேற்பட்டவங்க இவங்க. ஆபிரகாமே எடுப்போம். ஆபிரகாம் யார், ஆமாம் அவர்கள் தேசங்களுடைய பிதா அவர். ஆனால் கடவுள் அவரை அழைப்பதற்கு முன்பதாக அவர் எவ்வளோ மோசமான மனுஷன் நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியாது. அவர் ஒரு விக்கிர ஆராதனைக்காரர், அவர் வந்து 3 ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், கல்தேய தேசத்தில் இருந்த ஒரு மனுஷன். அதான் அடிக்கடி கடவுள் சொல்லுவார், நான் உன்னை எங்கேருந்து கூப்பிட்டேன், எங்கேருந்து உன்னை அழைச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா. ரொம்ப மோசமான விக்கிர ஆராதனை உள்ள மனுஷன். அந்த மனுஷனில் மாற்றினது, ஒரு வித்தியாசப்படுத்தினதே கடவுளுடைய அழைப்பு தான். கடவுள் அவரை அழைச்சார், அது தான் அவர் வித்தியாசப்படுத்துச்சே தவிர, ரொம்ப மோசமான நிலையில் அவர் இருந்தவர் தான். தேவன் அவரை தெரிந்து கொள்ளப்பட்டதுனால் தேவன் அவரை விசுவாசித்தார் கடவுளை. அந்த விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யார் எப்படி நீதியாக அவர் எண்ணிட்டார்? அவர் பண்ண தப்பெல்லாம் எப்படி அவர் மன்னிச்சிட்டார் ஆண்டவர்? யாருடைய நீதியை வச்சு அவரை நீதிமானா எண்ணினார்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீதியை தான். பாருங்களேன், அங்கேயே நம்ம பார்க்குறோம் அவருடைய கிருபை. அது மாத்திரம் இல்லை, அவர் ரட்சிக்கப்பட்டார். ஒரு அந்நியனாக இருந்து ரட்சிக்கப்பட்டு அவர் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. வாழ்க்கையை எடுத்து பார்த்தா என்ன பார்க்குறோம்? பல தோல்விகள் நம்ம பார்க்கல. ஏரோ அங்கே போனால் இங்கே போனால் பயந்துக்கிட்டு சந்தேகத்தில் ஒய்ஃபு குறித்து போய் சொல்கிற மனுஷனாக பார்க்குறோம். அடுத்ததாக தன்னுடைய ஒய்ஃபு பேச்சு கேட்டு வேசித்தனம் செஞ்சதாக பார்க்குறோம் இல்லைங்களா. தவறு செஞ்சு கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டார். அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த ஆபிராம் ஒரு தோல்வியாகத்தான் பல விதத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் சேர்த்து ஏன் பர்ஃபெக்டாக ஆபிராம் இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அவருடைய விசுவாசம் தான் மேன்மையாக பாராட்டப்படுது. ஏன் ராகாபுடைய விசுவாசமே மேன்மையாக பாராட்டப்படுது. ஆபிராம் கேரக்டர்னு எடுத்து பார்த்தோன்னா அவரில் எந்த நீதியும் இல்லை. பாருங்களேன், அவருடைய விசுவாசமே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் பல தோல்விகள் வாழ்க்கையில் இருந்ததாக பார்க்குறோம். அவருக்கு 8 பிள்ளைங்க இல்லைங்களா. 8 பிள்ளைங்களை ஆண்டவர் அவரை செலக்ட் பண்ணது ஒரே பையன்தான், ஐசாக்கை தான் செலக்ட் பண்ணார். அதில் ஐசாக்கை தான் செலக்ட் பண்ணி, ஏன் அந்த மற்ற 7 பிள்ளைங்களும் அவர் விட்டுட்டு ஏன் 100 வயசில் பிறந்த ஐசாக்கை தான் செலக்ட் பண்ணணும் என ஆண்டவருடைய தீர்மானம். அந்த ஆபிராம் ஈசாக்கை பெற்றான். சரி, ஈசாக்கு என்ன? ஈசாக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாகவே இல்லை இல்லைங்களா. ஒன்றும் பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. ஈசாக்கு அவரும் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணி போய் சொன்னவர் தான். அதுதான் நான் பார்க்குறோம் இல்லைங்களா. அப்புறம் ஈசாக்கு அவருக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? யார் பேர் வரணும் இங்கே? ஈசா பேர் வரணும். ஈசா பேர் ஏன்னா முதல் பிள்ளை அவர் தான். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? ஏமாத்துற, பொய் சொல்கிற, வஞ்சிக்கிற அப்பா அம்மாக்கிட்டே, அந்த அப்பாவையே ஏமாற்றிட்டு அண்ணனை ஏமாற்றிட்டு ஓடி போய் இருந்த யாக்கோபை போய் செலக்ட் பண்ணுறாரு. ஏன் ரொம்ப யோக்கியமாயே மனுஷனுடைய சித்தத்தினால அல்ல, தேவனுடைய தீர்மானம், அவருடைய தெரிந்து கொள்ளுதல் தான் பாருங்களேன். அதனால் ஆண்டவருடைய இது தான், கொஞ்சம் கூட தகுதி இல்லாத யாக்கோபை அவர் செலக்ட் பண்ணுறார். யாக்கோபிலிருந்து யாருக்கு வருது? யூதா. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. அதில் முதல் பேர் யார் வரணும்? ரூபன். வெரி குட். ரூபன் பேர் வரணும். முதல் பிள்ளை யூ ரூபன். ஏன் ரூபன் வரல? ஒரு யூதனாக இருந்து கேட்க வேண்டிய கேள்வி இல்லைங்களா. ஏன் ஈசா வந்திருக்கு? ஈசா வரணுமே, ஈசா வராமல் யாக்கோபு வந்திருக்குது. ஏன் அப்படி பண்ணார் ஆண்டவர்? சரி, இங்கே போச்சு. யாக்கோபு 12 பிள்ளைங்க, முதல் பிள்ளை ரூபன் தானே. ஏன் ரூபன் பேர் வரல? யார் பேர் வந்திருக்கு? யூதா. ஏ யூதா ரொம்ப யோக்கியமான ஆளுன்றதுனாலயா? அவருடைய யோக்கியத்தை ஆதியாகமம் 38 அதிகாரத்தில் போய் படித்தா அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ மோசம், பயங்கர மோசம். ஏன் யூதா லைனில் தான் அந்த கிங் லைன் வரணும்? யூதா குலத்தின் சிங்கமாக அவர் ஏன் வரணும்? யூதா ரொம்ப மேன்மையான ஆளுனால இல்லை, கடவுளுடைய செலெக்ஷனுங்க. கடவுளுடைய செலெக்ஷன் சொல்லவே முடியாது. யூதாவுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். யூதாவோடு விட்டாரா? அதை மறைச்சியாவது விட்டுருணுமா? உண்மையாக சொல்கிறேன், ஒருவேளை நம்ம வம்ச வரலாறு மாதிரி இது இருந்துச்சுன்னா நமக்கு ஒருவேளை சில பேரை கையை விரல போட்டு மறைச்சிக்கலாமான்னு இருக்கும். அவ்வளோ அவமானமாக இருக்கும் இந்த வம்ச வரலாறு, அவ்வளோ கேவலமாக இருக்கும். அப்படி தான் எழுதியிருக்கிறார். ஏன் யூதாவோடு முடிக்காமல் யூதாவுக்கு யார் பிறந்தது? அது ஏன் போடணும்? ஒரு ஷாக் அங்க. ஏன் ஒரு பெண்ணு பேர் போய் எந்த வம்ச வரலாறுலையும் வரவே கூடாது, வரவே கூடாது. ஏன் ஒரு முதலாவது ஒரு ஷாக்கு பெண்ணு பேரை போய் போட்டிருக்கிறாரேன்னு ஒரு ஷாக் வரணும். அது மாத்திரம் இல்லாமல் யூதாக்கு தாமாருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? அவருடைய மருமக, அந்த மருமக கிட்டேருந்து இந்த 2 பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்கன்ற ஒரு கேவலமான உறவை குறித்து அங்கே போடுறார். ஏன் என்ன அதிசயம், ஒரு ஷாக்கு. யார் என்ன அவமானமாக அந்த கதை நமக்கு படிச்சிருக்கணும். ஆதியாகமம் 38 அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்களேன். பேரேசும் யார் போட்டிருக்கு? ஜேரா இல்லைங்களா. பேரேஸ் அண்ட் ஜேரா அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ட்வின்ஸ் பிறந்துச்சு. ட்வின்ஸ் பிறக்கும் போது முதல்ல வந்தது வந்து ஜேரா வந்தார். அவர் கை வெளியே வந்துச்சு. சரி, முதல் பையன் இவன் தான் ஒரு அடையாளம் இருக்கணும்னு ஒரு நூலை கட்டி வச்சுச்சு அந்த அம்மா. திடீர்னு கை உள்ளே போயிடுச்சு. கை பிறந்துட்டு அந்த வயிற்றுலேயே அந்த ஆர்டரை அவர் ரிவர்ஸ் பண்ணுறாரு பாருங்களேன். ஜேரா விட்டுட்டு பாரேஸ் தான் வெளியே வந்தார். பாரேசு மூலமாக தான் அவர் வம்ச வரலாறு திருப்பி தொடர்ந்து வர்றத பார்க்குறோம். பாருங்களேன், ஒரு அதிசயம், அந்த வயிற்றுலேயே அந்த இதை இது பண்ணுறாரு. ஒரு டபுள் ஷாக் மாதிரி தாமாரின் மூலமாக இந்த ரெண்டு அவமானங்கள் பிறந்த மாதிரி அது நினைக்குவான் யூதருங்கள்லையே. அதை போய் மத்தேயு எடுத்து போடுறார். ஏன் தாங்க பார்க்குறோம் எவ்வளோ ஒரு பயங்கரமாக போடுறார் இவர். ஏன்னா இவர் வந்து இதான் அது கிருபையின் ராஜா. எவ்வளோ கிருபை நிறைந்தவர் இவர் இந்த ராஜா. தான் பரிசுத்தமாக இந்த தெய்வமாக இந்த உலகத்துக்கு வந்தாலும் எப்பேற்பட்ட மோசமான மனிதர்களை தன் வம்ச வரலாறில் சேர்த்துக்கிட்டு இருந்திருக்காருன்னு பாருங்களேன். எவ்வளோ ஒரு கிருபையின் ராஜா, என்ன ஒரு ஷாக். அப்புறம் பாரேசுக்கு யார் பிறந்தது? எஸ்ரோம்னா யாரு? தேடி தேடி பாருங்களேன், எஸ்ரோம் பேரே இல்லை பைபிளில். ஏன் எஸ்ரோம் அவர் பேர் சொல்கிறதுக்கும் அவர் ஒன்றும் செய்யலை. அட்லீஸ்ட் பேரையாவது போட்டிருக்கலாம் இல்லையா? யாலே இல்லை, மனுஷனே இல்லை. ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு காரியத்தை நமக்கு விளக்குது. ஏன்னா எஸ்ரோ மாதிரி நோபடி சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ யார், நீ அடையா, வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாத ஆள், சொல்லக்கூடிய பேரை கூட போடுறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஆளுன்ற மாதிரி சொல்லலாம் எஸ்ரோ. இப்படி இப்போ பிறந்த ஒரு பிள்ளைய எப்படி வளர்த்துருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த அம்மா அப்பா மறித்து போய் அப்பா இல்லாமல் அது வளர்ந்து பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த எஸ்ரோமை தன்னுடைய வம்ச வரலாறுல ஏன் அவர் சேர்க்குறாரு? அதான் ஒன்று கொரிந்தியரில் போட்டிருக்கிற மாதிரி, உங்களில் பெரியவங்க, உங்களில் பெரிய ஞானிகள், மேதாவிகள், பெரிய ஆளுங்களே இல்லை. நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்க உங்களை. நீங்கள் தேவன் இப்போ பெரிய காரியங்களை அவமானப்படுத்த உலகத்தில் இருக்கிற கீழான காரியங்களையே அவர் செலக்ட் பண்ணார். நோபடிஸ், நீங்கள் ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லாத மனிதர்களை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணாருன்றதை உணர்த்துறதுக்காக. பேரை கூட சொல்ல லாய்க்கு இல்லை, கடவுளுடைய கிருபை தான் நம்மளை மாற்றுச்சு. அதை உணர்த்துறதுக்காக பாருங்களேன் அந்த அவருடைய ட்ராமாவில் பாருங்களேன். யூஸ்லெஸ் இந்த தேவன் கிருபை நிறைந்த ராஜாங்க. ஏன் இந்த மாதிரி பாவிகளும் ஒன்றுத்துக்கும் உதவாத, ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாதவர்களை பயன்படுத்தி தான் தன்னுடைய பெரிய கிரியைகளை செய்கிற ராஜா, கிருபை நிறைந்த ராஜா. சரி, எஸ்ரோம் யாரை பெற்றான்?
ஆறாமை பெற்றான்.
ஆறாம் அமினதாபை பெற்றான். அமினதாப் யாருன்னு போய் பார்த்தோம்னா, அமினதாபுடைய மகளை தான் ஆரோன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். மோசேவுடைய அண்ணன் இல்லைங்களா, ஆரோன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால நமக்கு என்ன தெரியுது, அமினதாப் வந்து ஆரோனுடைய மாமனார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, தொடர்ந்து படிங்க. நகசோமை பெற்றான். சரி, நகசோம் வந்து யூதர்களுடைய ஒரு லீடர், யூதர்களுடைய லீடர். அந்த யூத கோத்திரம் போகும்போது அந்த வனாந்திரத்தில் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்டர்டு எடுத்துகிட்டு போகிறவர் இது யூத கோத்திரம்னு. அது அவர் தான் கிங் மாதிரி. ஒரு அது அந்த ஆலயம் கட்டும் போது அந்த ஆலயத்துக்கு ரொம்ப யூதா குலத்திலேருந்து, சாரி யூதருங்கண்ண, யூதா குலத்தின் லீடர் அவர். அஸ்ரோம் என்ன போட்டிருக்கு, நேஷான்னு போட்டிருக்கு இது இங்கிலீஷில், நரசோமா. அவர் தான் யூதா குலத்தினுடைய லீடர் அவர். சரி, தொடர்ந்து படிங்க 15. அவர் யாரை பெற்றார்?
சல்மோனை பெற்றார்.
பாருங்களேன், சல்மோனை பெற்றார். அவர் அவருடைய ஒரு பிரபு மாதிரி, பிரின்ஸ் மாதிரி சல்மோன் பிறந்தார். தொடர்ந்து என்ன பார்க்குறோம், சல்மோன் போவாசை பெற்றார். போவாசை பெற்றார்னோன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா போவாஸ் மாதிரி ஒரு உத்தம மனுஷனை பைபிளில் பார்க்க முடியாது, வெரி கிரேட் மேன். ஆனால் அடுத்தது என்ன போடுறாரு, இன்னொரு ஷாக்கை நமக்கு கொடுக்குறாரு. அங்கே இன்னொரு பெண் பேரை கொண்டு வர்றார். யார் அது? ராஹாப். நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, ராஹாபின் இடத்தில் தூக்கி வாரி போடும். இதை படிக்கிறவங்களுக்கு யூதனா படித்தோம்னா, ஏன் யார் ராஹாபா, ஒரு சாக்கடை வேசி, ஆமோரியருடைய வேசி. யோசிச்சு பாருங்களேன், அவரையா இங்கே யாரை எங்கே சேர்க்கணுன்ற வியவஸ்தை இல்லை, அவளையா இங்கே சேர்க்கறதுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை அவர் கொண்டு வர்றார். பாருங்களேன், அதாங்க ஏன் ராஹாவை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அந்த பயங்கரமாக ஆமோரியரில் இருந்த பயங்கரமான வேசி மனம் திரும்பி இயேசு பக்கம் திரும்பின பிறகு என்ன செய்கிறாரு, அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேசிக்கு கிடைச்ச வாழ்வை பாருங்கன்ற மாதிரி அவள் வந்து யாரை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அந்த நேசான்ன்ற ஒரு மகன் சல்மோன், யூதா குலத்தின் பிரின்ஸ் பிரபு அவர். அவரை திருமணம் செய்துக்கிட்டு அவங்களுக்கு பிறந்த குழந்தை யாரு,
போவாஸ்.
போவாஸுங்க
எந்த அளவுக்கு அந்த அம்மா மனம் திரும்பியிருக்கோன்னு பார்க்க முடியுதா? எந்த அளவுக்கு அப்படி ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டு வரணும்னா, அவர் தான் போவாஸ் தான். யாரு போவாஸ்? தான் தாவீதுடைய தாத்தா. நம்ம பார்க்க போகிறோம் தாவீதுடைய தாத்தா எந்த அளவுக்கு அந்த அம்மா பிறந்திருக்கணும். இதெல்லாம் நமக்கு என்னங்க சொல்லுது, என்ன சொல்லுது? நம்ம பாடத்தை படிக்கணும், நம்ம ஒரு பாடத்தை படிக்கணும். நம்ம எல்லாரும் எந்தெந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறோன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்னையோ எடுத்துக்கிட்டோன்னா, நான் ஒரு ரொம்ப மோசமான பேக்ரவுண்டில் தான் வந்தேன்னு சொல்லணும். பாருங்களேன், எங்கள் ரொம்ப வறுமை, வறுமைனா வறுமை, குடும்பம் வேறு பயங்கர பாவம். எங்கள் அப்பா வந்து எப்போ பாரு குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை தான் அடிக்கிற பழக்கம் பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மாவுக்கு பேச வராது. என்ன எப்படி வளர்த்துருப்பாங்க? எவ்வளோ நல்லது கெட்டது அம்மா தான் சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க எனக்கு நல்லது கெட்டது? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு கத்துறது தான் எனக்கு தெரியும். வீட்டில் ரொம்ப மோசமான பேக்ரவுண்டு தான், ரொம்ப மோசமான பேக்ரவுண்டு. எனக்கு இருந்த வாழ்க்கை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸு, சினிமா, திருட்டு, இதைத்தான், இதுதான் தெரிஞ்ச பேக்ரவுண்ட் என் வாழ்க்கை. இப்படி இருந்து வளர்ந்த அசிங்கத்தில், சாக்கடையிலிருந்து வந்தவன் தான் நான். என் பேக்ரவுண்டு உங்களையும் சில பேர் அப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் தான் இருக்கலாம். ஆனால் இந்த ராஜாவு பக்கம் உண்மையாக மனசோடு நம்ம திரும்பணும்னா, எவ்வளோ நம்மளை உயர்த்துறாருன்றத ராகாபை எங்கே போய் கொண்டு போய் வச்சுருக்காரு பாருங்களேன். பண்ணி எடுத்துகிட்டு போய் நடுத்த வீட்டில் வைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட வேசியை எந்த அளவுக்கு உயர்த்தி தன்னுடைய குடும்பத்தையே தன் லைனை மாற்றிட்டாருங்க. ஒரு வேசியிலேருந்து தேவ குமாரன் வர அளவுக்கு போவாஸ் பிறந்திருக்கிறாரு. போவாஸ் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு பேர பையனாக தாவீது பிறந்திருக்கிறார். இந்த ராஜா கிட்ட மனசு மாறி நம்ம எல்லாம் வந்தோன்னா, உண்மையாக ஒப்பு கொடுத்து வந்தோன்னா, நம்ம சரித்திர வரலாறே மாறி போவோங்க. நம்ம புள்ள குடும்பமே மாறி போவோம். ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு கர்மம் என்ன, சில பேர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், நம்ம லிங்கராஜ்புரத்தில் இருக்கிறோம். லிங்கராஜ்புரத்தில் நம்மெல்லாம் வளர்ந்துருக்குறோம். நமக்கு தெரிஞ்ச அந்த ஏரியா வந்து ஒரு காலத்தில் ரொம்ப மோசமான ஏரியான்னு கூட பேங்க்லலாம் ஒரு பேர். லிங்கராஜ்புரத்தில் இருக்கிறோன்னா கிரெடிட் கார்டு கூட கொடுக்க மாட்டோம், சரிங்களா? ஒரு டைமில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு ரொம்ப மோசம், ஏன்னா வாங்குறவங்கெல்லாம் கடத்தை கட்ட மாட்டாங்க, திருடங்க, அப்படி இப்படின்னு ஒரு பேர். அப்படி ஒரு ஏரியாவில் நம்ம பிறந்திருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஏரியா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிற சினிமாங்க, போஸ்டருங்க, டிவிங்க இந்த வருதில் வர்றது. இதுலேயே தான் நான் இருக்கணும், இப்படியே தான் நான் வாழணும்னு இருந்தால், இப்படியே தான் நம்ம பெற்றோர்கிட்டேருந்து நமக்கு என்ன வந்துச்சோ அதே இருந்து அப்படியே அழிஞ்சுப்போம். இந்த ராஜா பக்கம், இந்த சாக்கடையில் இருந்தவங்க நம்ம இந்த ராஜா பக்கம் திரும்பினோன்னா நம்மளை எவ்வளோ உயர்த்துவார் தெரியுமா? வாலிபருங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, உங்கள் சரித்திரமே எவ்வளோ மாறும் தெரியுமா? உண்மையாக திரும்பணும் இந்த ராஜா கிட்ட. அவர் கிருபை நம்மளை எவ்வளோ மாற்ற முடியும் தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். இல்லை நான் ஸ்ரமில் தான் இருக்கணும், நான் பார்க்குறதெல்லாம் எப்போ பார், பைபிள் படி, எங்கள் இப்போ மூதாதியர்கள்லாம் பைபிள் படிக்கிற பழக்கம்லாம் இல்லை. எனக்கும் படிக்கிற பழக்கம் இல்லை, நான்லாம் படிக்க மாட்டேன், எனக்கெல்லாம் பைபிள் படிக்க மாட்டேன். டிவியை தான் ரொம்ப பார்ப்பேன் நான். என் மொபைல் எடுத்து பார்த்தோன்னா வெறும் சினிமா பாட்டுங்க தான் மொபைலில் இருக்கும். சினிமா பாட்டுங்க தான் கேட்பேன். சர்மன்லாம் நான் கேட்க முடியாதுங்க, அதெல்லாம் போர். மொபைல் எடுத்து பார்த்தா சினிமா பாட்டுன்னா ரெண்டு மூணு மணி நேரம் கேட்பேன். இந்த ஸ்லம்மு தான் எனக்கு பிடிக்கும்னு நம்ம இருந்தோன்னா, இந்த ராஜாவுடைய கிருபை எவ்வளோ உங்கள் வம்சத்தையே மாற்ற முடியுமே, உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற முடியுமே. இவரை நம்பி முழுமையாக இவர் வார்த்தையை கேட்டு நம்ம வரக்கூடாதா? எப்படி ஒரு ராகாபை மாற்றி எவ்வளோ பெரு பொன்மயமான ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுக்க மாட்டார், எவ்வளோ உயர்த்தினாரு. உங்கள் வாழ்க்கை மாறணும்னு இல்லையா? இந்த ஸ்லம்மு தானா வேணும் நமக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களை மாற்றிக்கணும். இந்த ராஜா பக்கம் திரும்பினா எப்படி கிருபையின் ராஜா எப்படி மாற்றுறாரு? உங்கள் பெற்றோர்களை காரணம் சொல்லாதீங்க. எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் இருந்தாங்க. இப்போ பேதுரு நமக்கு சொல்ல, உங்கள் பெற்றோர்கிட்ட இருந்து வீணான வழக்கத்தை பெற்று வந்தோம். நம்மளை ராஜாக்கள் தான் வளர்க்கலை, இல்லைங்களா? அம்பானி வளர்த்துருந்தா நான் பெருசாக வந்துட்டுருப்பேன் அப்படின்லாம் நம்ம பேசிக்கலாம். அப்படி படிக்க வச்சுருந்தா அப்படி வந்திருப்பேன், அந்த ஸ்கூலில் இருந்திருந்தா அப்படி வந்திருப்பேன்லாம் சொல்லாதீங்க. இந்த ராஜா உங்களை உயர்த்த முடியும். ராகாப் எந்த ஸ்கூலில் படிச்சிச்சு? பிஷப் காட்டன் ஸ்கூலில் படிச்சிச்சா? என்ன உயர்த்தி? நம்ம பேக்ரவுண்டை காரணம் சொல்லாதீங்க. உங்கள் பெற்றோர்களுடைய முன்மாதிரி ஏரியாவை பார்க்காதீங்க. நீங்கள் இருக்கிற நிலையை பார்க்காதீங்க. நான் அப்படி தாங்க பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படித்தான், எனக்கு இருந்தவங்கெல்லாம் அப்படித்தான், இதெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த ராஜா தான் என் வாழ்க்கை அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன். இந்த ராஜாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்தேன். அப்படி உலகத்தெல்லாம் விட்டுட்டேன், இதெல்லாம் பாவம்லாம் விட்டுட்டேன், எல்லாம் சினிமா பாட்டுங்க அதுங்க இதுங்கெல்லாம் ஓரளவுக்கு போட்டோம், அதெல்லாம் தேவையில்லை. இந்த ராஜா தான் எனக்கு தேவை, இவர் கிருபை தான் எனக்கு தேவைன்னு அவர் பின்னாடி வரும்போது எவ்வளோ உயர்த்துறாரு தெரியுமா? கொஞ்சம் உயர்த்துறாரு, எவ்வளோ உயர்த்துறாரு. கிருபை நிறைந்த ராஜாங்க. ஆகவே பாருங்களேன், அது ஒரு பெரிய முன்மாதிரி நம்ம படிக்கணுங்க. நம்முடைய பேக்ரவுண்டை சொல்லிக்கிட்டு நம்ம இருக்க முடியாது. சரி, தொடர்ந்து படிப்போம். வாங்க திருப்பி பாருங்களா, இன்னொரு பெண்ணு பாருங்களா, பெண்ணு போடுற பெண்ணுங்கள்லாம் அந்நிய பெண்ணுங்களும் பயங்கரமான பெண்ணுங்க தான். இப்போது ஓபேது வந்தார், ஓபேது போவாஸ் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ரூத்து பேக்ரவுண்ட் என்ன, ரூத்து ஒரு மோபைட் பெண். மோபைட் எங்கே இருந்து வந்தவங்க தெரியுமா, அது என்ன மாதிரி மோச ஜாதி தெரியுமா, மோஹபைட்னா. லோத்து கதை தெரியுமா, சோதோம் குமாரால் அவர் ஓடி போய் மகள்களோடு வாழ்ந்தார், ஒரு இடத்துல போய் வாழ்ந்து அவங்களுக்கு பிறந்த இது இன்செஸ்ட்ன்ற ரிலேஷன், அசிங்கமான ரிலேஷன்ஷிப்பில் பிறந்த ஒரு ஜாதி தான் மோஆபு ஜாதி. அந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்த ஒரு பெண்ணு ரூத்து. ஆனால் தேவனுடைய இறையாண்மை கிருபை அவளை அழைச்சி வர வச்சு என்ன பண்ணுச்சு, போவாசை கல்யாணம் பண்ணிக்க வச்சுச்சு. தாவீதுக்கு பாட்டியாக மாறி போச்சு ரூத். யோசிச்சு அந்த மாதிரி அவுட் காஸ்ட்ன்னுவாங்க, அவங்களெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க, மோஆபியர் உங்கள் இதில் இருக்கக்கூடாதுன்னு மோசே கட்டளையே இருக்குது. அந்த மாதிரி அவுட் காஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஜாதியை எடுத்து போவாசு கல்யாணம் பண்ணி என்ன வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. உங்களுக்கெல்லாம் பார்த்தா இது என்கரேஜிங்காக இல்லை, நம்ம என்ன நிலமாக இருந்தாலும் சரி, என்ன பேக்ரவுண்டாக இருந்தால், எவ்வளோ வறுமையாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன்னே எங்கள் வீட்டில் சாப்பிட்றது கூட கஷ்டம், டெய்லி ரசம்தான், படுக்க பாய் கூட கிழிஞ்சு தான் இருக்கும், ரொம்ப பாவம், ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம் தான். அப்படி இருந்து இந்த ராஜாவை நம்பி வரும்போது, ஐயோ இவர் முழுமையாக மனம் கொடுத்து ஏன் வரக்கூடாது, இவர் தாங்க நமக்கு வாழ்வு காட்டக்கூடியவர், இவர் தாங்க நம்மளுடைய அதிபர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இந்த சினிமா பாட்டுங்க நமக்கு ஒன்றும் செய்யாது, சினிமாங்க ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த ராஜா பின்னாடி வந்தோன்னா, ஐயோ பொன்மயமாக மாற்றிருக்கிறாரே, மனம் திரும்புங்களேன், அந்த ராஜா திக்ருபையை தேடி வாங்க, என்ன மாற்றிருக்கிறாரு இவங்களை பார்க்குறோம் பாருங்களேன். என்ன மோவாபுடைய இதை போய் போவாஸ் கிட்ட சேர்த்து யார் பிறந்தது, ஓபேத். அப்புறம் ஜெஸ்ஸி இல்லைங்களா, ஜெஸ்ஸியை பெற்றான், ஜெஸ்ஸியை பெற்று தாவீது ராஜா. பாருங்களேன் ஜெஸ்ஸிக்கு வந்து எட்டு புள்ள எட்டு மகனுங்க இல்லைங்களா, எட்டு மகனுங்க. சாமியல் போகிறார், அவங்க மகனில் தான் ஒருத்தர் ராஜாவை ஆக்க போகிறேன்னா சாமியல் போய் அந்த எட்டு ஏழு பிள்ளைங்களை நிற்க வைக்கிறார். எல்லாம் பயங்கர சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க உடம்பு என்ன, பாடி என்ன, என்ன திறமை, ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க, இவங்களா இவங்களான்னு சாமியல் பார்க்குறாரு. கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்குறதில்ல இல்லைங்களா, மனிதன் உருவத்தை ஒண்டி பார்க்குறான், கடவுள் வந்து இருதயத்தை பார்க்குறான். அவர் இன்னொரு மகன் இருக்கிறான், கூப்பிடுங்க, இன்னொரு மகனா, அந்த உடம்பும் தோலமாக இருக்கிற அவனா, பொடி பையனா, ஆமாம் கூப்பிடுங்க, அவன் இருதயத்தை பார்க்குறார் பாருங்களேன். நமக்கு பர்சனாலிட்டி இல்லை, அது இல்லை, அழகு இல்லை, உங்கள் இருதயம் காண்டி தேவ கிருபையை நாடுற இருதயமாக இருந்துச்சுன்னா உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் பாருங்களேன். அது இல்லை, அதெல்லாம் மாற்றிக்க முடியுமா, எனக்கு ஹைட் இல்லைன்னு ரொம்ப வருத்தங்க, ஹைட் இல்லை, குள்ளமாக இல்லை, அழகாக இல்லைன்னு ரொம்ப வருத்தம், அதெல்லாம் மாற்றிக்க முடியுமா, உங்கள் இருதயத்தை தேவ கிருபையினால் மாற்ற முடியும், அது ஒன்று தாங்க கடவுள் பார்க்கறது, அந்த இருதயத்தை வச்சு தான் நமக்கு படி அளக்கிறது அவர், அந்த கிருபைனால் அவரை நாடுற ஒரு இதயம் நமக்கு இருந்துச்சுன்னா. தாவீது பாருங்களேன், ஆடுது, அவங்க அண்ணன்களெல்லாம் பீட் பண்ணிட்டு மேலே வந்து ராஜாவாக நிற்கிறார் ராஜ் தாவீது, பெரிய ஆளா, யோசிச்சு பாருங்களேன், பொடி பையன், ஒன்றுமே தெரியாது, ஒரு ஆடு மேய்க்கிறவனா ரொம்ப லோ கிளாஸாக பார்ப்பாங்க, அவரை ராஜாவாக உயர்த்தி ஏன் இருதயம், இருதயம் அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடிக்கிட்டு அது பண்ணிட்டு இல்லை, அந்த மியூசிக் அவர் கற்றுக்கிறார் இல்லைங்களா, அந்த ஆடில் அந்த அமைதியிலான மியூசிக் பேய் விரட்டுது அந்த மியூசிக், அந்த மாதிரி தேவனுக்கே உரிய அழகான மியூசிக் அவர் கற்றுக்கிறார். அவர் டைமை எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கார் பாருங்களேன், உலகத்துலேயோ டிவிலேயோ அதுலேயோ இதுலேயோ நேரத்தை செலவழித்து அதை பண்ணிக்கல, அதை கற்றுக்கிட்டு இருக்கார், அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார், பார்த்து அந்த மனுஷனை ராஜாவாக உயர்த்துறாரு பாருங்களேன், அவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக உயர்த்துறாரு. இதை இதோடு ஆபிரகாமிலிருந்து ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்துட்டோம், நமக்கு நேரமும் முடிஞ்சு போச்சு, வேகமாக பார்க்குறோம், ஆகவே வேகமாக நடக்கணும். நீங்கள் ஆறிலிருந்து பதினாலு வரைக்கும் என்ன வருது, இப்போ ராஜாக்கள் கதை ஸ்டார்ட். இந்த கதையை நம்ம என்ன சொல்கிறது, டேவிட்லேருந்து ஜெக்கோனியா எல்லா ராஜாக்கள், தாவீதை எடுத்துக்கோங்களேன், என்ன நல்ல மனுஷன் தான், இதையெல்லாம் நல்ல தேவனை நாடுகிற ஒரு இதயம்தான், அவர் ரொம்ப யோக்கியம்னு சொல்ல முடியுமா, கொலை செய்தவர், திட்டமிட்டு கொலை செய்தவர், வேசித்தனம் செய்தவர், ஒரு மோசமான அப்பா, அப்பா அவர் குடும்பம் பயங்கரமாக போயிடுச்சு தெரியுமா, ரொம்ப பயங்கரமாக போயிடுச்சு, ஆனாலும் அவரே தாவீதின் குமாரன் என்று இந்த ராஜா ஏத்துக்கிறார் பாருங்களேன். அவருக்கு பிறந்தது
தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவர்களிடத்தில் சாலமோனை பெற்றார்
பாருங்களேன். ஏன் மேத்யூ போட்டு போட்டு அடிக்கிறார், உரியாவின் மனைவியினிடத்தில் யாரை பெற்றான்? சாலமோனை பெற்றான். என்ன வம்சம் இது அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு பாருங்களேன், இது ரொம்ப பெருசாக போடலங்க. ஏன் இப்படியா செலக்ட் பண்ணணும் அவர்? சாலமன் யார் இடத்தில்? உரியா மற்றவனுடைய மனைவி இடத்தில் பெற்றது. எவ்வளோ பாவம், எவ்வளோ மோசம், அதை பாருங்களேன், எவ்வளோ அதிசயமாக அவர் பண்ணியிருக்கிறாரு. அதை சரி, அதுக்கப்புறம் சாலமன், சாலமன் வந்து எவ்வளோ ஞானம், கடவுள் எவ்வளோ ஞானத்தை கொடுத்தார், எவ்வளோ அறிவை கொடுத்தார். ஆனால் என்ன பார்க்குறோம், ரொம்ப முட்டாளாக போனார், ரொம்ப முட்டாளாக. அந்நிய பெண்ணுங்களை பார்க்காத, அந்நிய பெண்ணுங்க போவாத, அந்நிய பெண்ணுங்க ஒன்று சீர்கெடுத்துரும் கேட்கல. நல்லா இருக்குதே, கொஞ்சம் தானே, சின்னது தானே, ஒன்று தானே, ரெண்டு தானேன்னு எங்கே போய் முடிச்சு, 1000 போய் கல்யாணம் பண்ணி 1000 பெண்ணுங்க, இதுக்கு அவருக்கு எங்கே தான் இது பண்ணுறது? அவரை போய் தன்னுடைய வம்ச வரலாறுல சேர்த்துருக்கிறாரே, யோசிச்சு பாருங்களேன். என்ன ஒரு கிருபை, என்ன ஒரு கிருபை. அந்த விக்கிர ஆராதனையிலையும் போய் பயங்கரமாக போயாச்சு. அவருக்கு ஒரு மகன் ரெஹபோம். அந்த மகனை பார்த்தோன்னா அவரு அப்பாவுக்கு, அது அப்பாவை பேச்ச காப்பாத்துற மாதிரி பிறந்திருக்கிறார். அவரு எல்லா பாவத்திலையும் அவரும் பிறந்தார். அப்புறம் தொடர்ந்து படிங்களா, அவங்க அப்பாவுடைய பாவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒருத்தான், அவரும் மோசம். அப்புறம் ஆசா, ஆசா அவரு கொஞ்சம் நாள் கொஞ்சம் நல்லா இருந்தாரு. அந்த கதைகளை நீங்க படிச்சு பார்க்கலாம். 1 Kings 12 நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, க்ரானிக்கல்ஸ் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க வம்ச வரலாறுலாம் வருது. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளோ பாவம் செஞ்சாங்க எல்லாம் வருது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஜானுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப படிச்சிருக்கேன், திருப்பி திருப்பி இந்த கதையை சொல்கிறதுக்கு. ஆசா எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருந்தார், அதுக்கப்புறம் மோசமாக போனார். அப்புறம் ஜெஹோசபத், அவர் வந்து நல்ல ராஜா, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ராஜா. அப்புறம் அவரும் கொஞ்சம் பரவாயில்ல. அங்கங்க கொஞ்சம் நல்லவங்க வராங்க. எசேக்கியா கொஞ்சம் நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர். ஆனா ரொம்ப மெஜாரிட்டி பார்த்தோம்னா மோசம். அதுல ஒரு உச்சகட்டத்து மோசத்துல போனவர் அடுத்தது அப்பா, மோசம்னா மோசம். மனாசே படிச்சு பாருங்களேன், அதெல்லாம் சொன்னா நமக்கு நேரம் பத்தாது. அப்புறம்
பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா நிக்கோனியாவையும் சகோதரரையும் பெற்றான்.
இதான் நான் சொன்ன மாதிரி 1 Kings 12 தொடர்ந்து படிச்சிங்கன்னா இந்த ராஜாக்களுடைய கதைகள் வருது. நீங்க போய் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இவங்க மோசம் 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 மோசமாக போனவங்க ராஜாங்கள். இவங்க மோசம் மோசமாக போன ராஜாக்கள், வெறும் தோல்வி தான். கடைசியில் கடவுளுடைய பொறுமையே இழந்து போய் கடைசியில் எக்கோனியான்ற ஒரு ராஜா வந்தான். 3 தாங்க முடியல அவனால், ஏன்னா அவ்வளோ மோசம். அவன் ராஜா 3 ராஜா ஆன பிறகு நேபுகாத்நேசர் வந்து அவங்களெல்லாம் அடித்து அடிமைத்தனத்துக்கு பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஆச்சு. அதோடு அந்த செக்ஷன் முடியுது பாருங்களேன், எக்கோனியாவுடைய கதை அதோடு முடியுது. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அடுத்தது வர்றது என்ன, எக்கோனியா வந்து அடிமைத்தனத்துக்கு போய் அதுக்கப்புறம் வர பிள்ளைங்க, அதுதான் அடுத்த 3 செக்ஷன் வருது. ஆனால் அவங்களாம் என்ன, யார், என்ன செஞ்சாங்கன்ற விவரமே நமக்கு இல்லை. ஏன், ஒரு இருள் காலம்னு சொல்லலாம், ஒரு இருள் காலம். 600 எக்கோனியாவிலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்தது 600 ஒரு அமைதியின் காலம். என்ன நடந்துச்சுன்னே தெரில, என்ன பண்ணாங்கன்னே தெரியல, பயங்கரமாக. இதையெல்லாம் என்ன பார்க்குறோம், இது ஒரு படங்க எடுத்து பார்த்தோன்னா 14 ஜெனரேஷன்ஸாக 42 ஜெனரேஷன்ஸ்லேயே அவர் என்ன காட்டுறாரு மத்தேயுன்னு பார்த்தோன்னா, அதில் பயங்கரமான சபிக்கப்பட்ட ராஜாக்கள், வேசித்தனம் பண்ணவங்க, தவறு தோல், சரியான மனிதர்களே இல்லை. ஆனால் இந்த ராஜா, கிருபையின் ராஜா என்ன பண்ணார், அவருடைய வம்ச வரலாறில் இவங்களை எல்லோரையும் அவர் சேர்த்துக்கிட்டே தான் பார்க்குறோம். அதாங்க அதனுடைய அதிசயம். இந்த யூதர்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், இது ஒரு யூதன் காண்டி படித்தானா ஐயோ பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கணும், நான் ஒன்றுன்னா பார்க்க வந்துச்சு. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இதில் இருக்கிற அதிசயம் என்ன, கடைசியில் இது கிருப கிருப நான் சொன்ன மாதிரி அந்த மொக்கா மலர்ந்து ஆபிராம்லேருந்து வந்து வந்து அந்த கிருப வெளிப்படுற மாதிரி இவ்வளோ மோசம் இவ்வளோ மோசம் இவ்வளோ மோசன்ற மாதிரி இந்த ராஜா, இது நேஷ்னல் ஹிஸ்ட்ரி. இந்த ராஜா இந்த ஜனங்களுக்கு மத்தியில் வந்தால் இந்த ராஜாவை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி முகத்தில் காரி துப்பி சாகடிப்பாங்கன்னு தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணார், 16வது வசனத்தில் மரியாவின் மூலமாக இவர் பிறந்திருக்கிறார். அதான் கிருபையினுடைய முழுமையான வெளிப்பாடுன்ற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சோம். இந்த ஜாதியா, இந்த வம்சமா, ஆமாம் இந்த வம்சம்தான், இவங்களுக்குள்ளேயா, ஆமாம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே இவங்களுக்குள்ளத்தான் தெரிஞ்சும் இந்த ஜனங்கை இவர் அழிச்சு யாருக்கு வந்தாரோ அவர்களே நிராகரிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோம். அவர் அங்கேத்தான் பிறந்தார். என்ன காட்டுது, ஈ ஓ த கிங் ஆஃப் த கிரேஸ் இல்லைங்களா, எவ்வளோ கிரேஸ் இவருக்கு, எவ்வளோ கிருபை. ஏன் இவர் அந்த கன்னியின் மூலமாக பிறந்தார்னு நான் பார்க்குறோம் இல்லைங்களா, இ வாஸ் பார்ன். ஆனால் அவர் பிறந்தாலும் கன்னியின் மூலமாக அவர் இந்த வம்சத்தில் பிறந்தாலும் என்ன பார்க்குறோம், நியாயப்பிரமாணத்தின் கீழே பிறந்து நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார், பரிபூர்ணமாக நிறைவேற்றினார். உனால் யோசிக்க முடியுமா, அவர் ஒரு பாவம் செய்யலை, ஒரு தடவை ஒரு பாவம் செய்யலை, பரிபூர்ணமாக நியாயப்பிரமாணத்தை நீதியை அவர் நிறைவேற்றிட்டு அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செஞ்சார். அவர் செய்ய எந்த காரியத்தையும் செய்ய தவறலை. சில காரியங்கள் செய்ய தவறுனால பாவம் ஆகிடும். எந்த காரியத்தையும் செய்ய தவறலை, எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சார். செய்யக்கூடாத எந்த காரியத்தையும் அவர் செய்ய போகலை. சரியான நோக்கங்களோடு முழுமையான மனசோடு 24 hours 7 days in a week 24/7 365 நாட்களும் 33 வருஷமும் பரிபூர்ணமாக நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். இந்த பாவ உலகத்தில் மாம்சத்தில் இருந்தால் ஒரு பாவம் செய்யாமல் நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக அவர் நிறைவேற்றினார். அந்த ராஜாவை நம்ம பார்க்குறோம். ஏன் அந்த மாதிரி அவர் நிறைவேற்றிட்டு அவர் சிலுவைக்கு போகும்போது அவர் பரிபூர்ண ஒரு சாக்ரிஃபைஸ், அந்த பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸாக நமக்காக மறிச்சாருங்க. ஏன் அவரை பார்த்து தான் இந்த வம்சத்துக்கே விடிவு காலம் வரப்போகுது. ஆபிராம அந்த காலத்தில் அவர் விசுவாசித்தினால் அவரை நீதிமான் ஆக்குனாருன்னு கடவுள் எப்படி நீதிமான் ஆக்க முடியும், சும்மா அப்படியே காத்தில் ஆக்கிட்டார் அவரை நீதிமானா, எப்படி தான் ஆக்க முடியும், எப்படி ஆக்க முடியும்னா இயேசு கிறிஸ்து வந்து அவர் 33 வருஷம் வாழக்கூடிய அந்த நீதியான வாழ்க்கையை அவருக்கு சுமத்தினால்தான் ஆபிராமே கடவுள்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிஞ்சிச்சு. இயேசு இல்லைன்னா யாருக்கும் விடிவு இல்லை பாருங்களேன். அதனால தான் பார்க்குறோம். ஏன்னா கடவுளுடைய நீதியை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. கடவுள் வந்து பரிபூர்ண பரிசுத்தம் உள்ளவர், பரிபூர்ண நீதி உள்ளவர். அவர் ஒருபோதும் பரிபூர்ணத்தை விட்டு வேறு எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரிசுத்தத்தை தான் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். இந்த கடவுள்கிட்ட நம்ம எப்படிங்க நீதிமான் ஆக்க முடியும், இந்த கடவுள்கிட்ட நம்ம எப்படி பரிசுத்தம் வளைக்க முடியாத நீதி உள்ளவர்கிட்ட பரிபூர்ணமாக இருந்தால் தான் அவர் அக்செப்டே பண்ண முடியும், நம்ம எப்படி சரி ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் பாருங்களேன். அவர் இல்லைன்னா அந்த பரிசுத்தம் பரிசுத்தம் வந்து முழு இருதயத்தோடு ஒரு தடவையும் பாவம் செய்யாத இருக்கிறவங்க தான் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறார். யோசிச்சு பாருங்கள், அப்படி இருக்கிற கடவுள்கிட்ட நம்ம போய் என்ன பேச முடியும், நம்ம யாராவது அப்படி வாழ முடியுமா, ஒரு தடவையும் பாவம் செய்யாமல் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுற நிலைமை யாருக்காவது இருக்க முடியுமா, ஒருவேளை அப்படி இருந்தாலும் முடியாது. ஒருவேளை நான் ஒரு பாவமும் செய்யலை பர்ஃபெக்டாக வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும், ஹைப்போதெட்டிக்கலாக சொல்லுவோம், இது இருக்கவே முடியாது. இருந்தாலும் 6000 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய பிரதிநிதியாக ஆதாம் செய்த பாவம் எனக்கு சுமத்தப்பட போகுது. அதனால் கடவுள்கிட்ட ஒருவனுமே நீதிமானாக நிற்கவே முடியாது, ஒருவனுமே கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலைமையில் நம்ம இருக்கும்போது அப்போ இந்த தேவன்கிட்ட நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரே விதம் என்ன, எந்த மனுஷனும் அதை எவ்வளோ ஞானம் கொடுத்தாலும் எந்த மனுஷனும் அதை கண்டுபிடிக்கல, கடவுள் தான் அதை கண்டுபிடிச்சார். என்ன, மற்றவர்களுடைய நீதியை உனக்கு போட்டு உன்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னொருத்தருடைய நீதி, அவர் எங்கே தான் இருக்கிறாரு, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து எங்கே திரும்பி பார்த்தாலும் யாராவது அப்படி இருக்கிறாங்களா, ஒருத்தருமே இல்லை. இவர் மாத்திரமே பிறந்தா, இவர் மாத்திரமே 33 வருஷம் பரிபூர்ண நீதியாக கம்ப்ளீட்டாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு நீதியை அவர் சம்பாரித்து ஒரு தியாக பலியாக அவர் மறிச்சாருங்க. அந்த ராஜா, கிருபையின் ராஜா பாருங்களேன், அவருடைய போன வம்ச வரலாறுல எப்பேற்பட்டவங்களை சேர்த்துக்கிட்டார். இல்லைங்களா? அந்த கிருபையின் ராஜா வந்து இன்றைக்கும் நம்ம பேக்ரவுண்ட் என்னவோ, நம்முடைய நிலைமை என்னவோ, அவர் நம்மளையும் அழைக்கிறார். உனக்கும் நான் கிருபை தரேன், உனக்கும் நான் கிருபை தரேன். இது வந்து மத்தேயும் ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறாரு. ஒரு சுய நீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வந்து இயேசுவை நிராகரித்ததுக்கு காரணம் வந்து அவங்களாம் ரொம்ப நீதிமான்கள், ரொம்ப பாவிகளோடு இவர் சேர்றாரு, அப்படி சேர்றாருன்னு சுய நீதியிலேயே தான் கெட்டு போனாங்க. அவங்க இயேசுவுடைய தேவையை உணராமல் போனாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவங்கள அந்த சுய நீதி அடிக்கிற மாதிரி. பாருங்களேன், நம்ம எல்லாரும் வேர்ஸ்ட் பாவிகள் தான் இல்லைங்களா? நம்ம உள்ளுக்குள்ள குஷ்டரோகத்தை வச்சுட்டு வெளியே நாடகம் போடுற ஆளுங்க. நம்ம இருதயத்தின் நிலைமையே நமக்கு தெரிய மாட்டேது. இந்த மூணு வியாதியில் உள்ள நம்ம எவ்வளோ வெங்குறோம், வேதுகிட்டு இருக்கோம் அப்படின்றதே வெளியே காட்டுறதே இல்லை. அதுக்கு மருந்து இவர் தாங்க, அந்த கிருபையுள்ள ராஜா. அவர்கிட்ட நம்ம வரும்போது தீர்க்கதரிசியாக இருந்து அவர் ஞானத்தை நமக்கு பூட்டுறாரு. தேவனை பற்றிய அறிவு, நம்ம குற்ற உணர்வை அவர் நீக்கிறாரு. நமக்கு இருக்கக்கூடிய அந்த மாம்சத்தை, அந்த கட்டுப்படுத்த முடியாத மாம்சத்தை அடக்கி ஆளக்கூடிய ராஜா இவர் ஒருத்தர் தாங்க. இவர்கிட்ட தான் நம்ம வரணும். ஆகவே பாவிகளும் சரி, ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய வேலை பிரசங்கிகளா பாவிகளும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி, மருந்து யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். நானும் இயேசு கிறிஸ்து நம்பி வந்துட்டங்க. நீ யோக்கியம், ரொம்ப யோக்கியம் நீ. உனக்கும் இயேசு கிறிஸ்து தான். உன்னுடைய வெஞ்சி இருக்கிற பாவத்தில் நீ படுற பாடு, அதுலேருந்து விடுதலை தரக்கூடியவர் இந்த ராஜா உன் இருதயத்தில் ஆட்சி செய்கிறாரா? இந்த கிருபையின் ராஜா ஆட்சி செய்யும் போது தாங்க நமக்கு வெற்றி கிடைக்கிறது. இதான் மருந்து. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய மூணு வியாதிகளுக்கு அதுதான் பிரச்சனை நமக்கு. அதுக்கு மருந்தாக இந்த ராஜா தான் வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம இவருடைய மகிமையை காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம். ஜெபம் பண்ணும்.